நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசு. ஜூலை மாதம் 28 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சி உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் ஆளும் கூட்டணியின் சார்பில் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருந்தவர்கள் யாருக்கும் போட்டியிட ஆளும் தரப்பில் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று வெளியாகியுள்ள தகவல்கள்.
நீக்கினார்கள் என்ற தொடர்பாக எனக்கு தெரியாது. நான் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்றேன்.
இதுகுறித்த தயா மாஸ்டரின் கருத்துக்கள், இந்திய இலங்கை மீனவர்களிடையே இலங்கையில் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைகள் பற்றி இரு தரப்பினரும் வெளியிடும் கருத்துக்கள்,
யாருடன் இந்த கலந்துரையாடலை நடத்தப் போகின்றார்கள், என்ன மாதிரியான கலந்துரையாடல் அமையப்போகின்றது என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது.
வருஷத்துல 72 கடல் நாள் மட்டும் நாங்கள் மீன் பிடிச்சுக்கிறோம். அவங்க இந்த 365 நாள்ல மீத நாள் பூரா அவங்க மீன் பிடிக்க வரலாம்.
சாக்லேட் சம்பந்தமான கற்பிதங்கள் குறித்த சில சுவையான தகவல்கள் ஆகியவை கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் சாதாத் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
எகிப்தில் பாதுகாப்பை குலைக்கும் எந்தவொரு முயற்சிக்கும் பலமான பதிலடி கொடுக்கும்படி எகிப்தின் உள்துறை அமைச்சர் முகமது இப்ராஹிம் அதிகாரிகளுக்கு
அறிவித்திருக்கிறார்.
கேரோவின் கிழக்கு பகுதியில் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முகமது முர்சியின் ஆதரவாளர்கள் பள்ளிவாசல் ஒன்றில் தமது உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்கின்ற நிலையில் அமைச்சரிடமிருந்து இந்த கருத்து வந்திருக்கிறது. முர்சி ஆதரவாளர்களின் ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என இப்ராஹிம் ஏற்கனவே சுருளுரைத்திருந்தார் என்றாலும் அரசாங்கத்திடமிருந்து பலப்பிரயோகம் வரும் என்பதை எதிர்பார்த்து அந்த பள்ளிவாசலை சுற்றிய தமது தடுப்பு அரண்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலுப்படுத்தியிருக்கின்றனர். ரபா அல் அதாவியா பள்ளிவாசலில் சனிக்கிழமை நடந்த வன்முறைகளில் 70 அதிகமானோர் கொல்லப்பட்டிருந்த போதிலும் தற்சமயம் அமைதி நிலவுவதாக அங்கிருக்கின்ற பிபிசி முகவர் கூறுகிறார்.
இஸ்ரேல் பாலஸ்தீன அமைதி பேச்சுக்களை மீள ஆரம்பிக்க முயற்சியாக 100 மேற்பட்ட பாலஸ்தீன கைதிகளை விடுதலை செய்வதற்கு இஸ்ரேல் அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது. 7 பேர் எதிர்ப்பு தெரிவிக்க 13 பேர் ஆதரித்த இந்த முடிவால் இஸ்ரேலிய அமைச்சரவைக்குள் கருத்து பிளவு ஏற்பட்டிருந்தது. பல மாதங்களில் கட்டம் கட்டமாக விடுதலை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவில் இந்த வாரம் ஆரம்பிக்கலாம் என்று பாலஸ்தீன தகவல்கள் கூறுகின்றன. பாலஸ்தீனத்துடனான அமைதி உடன்பாடுகளின் போது ஆளுகைக்குட்பட்ட நிலப்பகுதிகளை விட்டுக் கொடுக்க முடிவுகள் ஏதேனும் எட்டப்பட்டால் அவற்றுக்கு மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பு கோரும் வரைவு மசோதாவுக்கும் அமைச்சரவை அனுமதி அளித்திருக்கிறது.
சிரியாவின் மத்திய நகரமான ஹோம்ஸில் காலிதியா என்ற வட்டகையின் பெரும்பகுதியை அரசாங்க படைகள் கைப்பற்றியிருப்பதாக அந்நாட்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரபு நாடுகளில் ஒளிபரப்பாகும் அல் மயதீன் என்ற தொலைக்காட்சியில் இந்த வட்டகையில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் வெளியிடப்பட்டன. கட்டிடங்கள் பெருமளவில் சேதமடைந்து கிடைப்பதையும் இடிபாட்டு குவியல்களையும் சிதிலங்களையும் இந்த வீடியோ காட்டுகிறது. காலிதியா வட்டகையின் 80% இடம் தற்போது அரசாங்க படைகளின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டதாக அந்த தொலைக்காட்சி கூறுகிறது. அரசாங்க எதிர்ப்பு ஆர்வலர்களும் இந்த செய்தியை உறுதி செய்திருக்கிறார்கள். ஹோம்ஸ் பழைய நகர பகுதியும் வேறு சில வட்டகைகளும் மட்டும்தான் தற்போது கிளர்ச்சி படைகளின் கட்டுப்பாட்டில் எஞ்சியிருக்கின்றன.
கம்போடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் மிக குறைந்த பெரும்பான்மைதான் அந்த கட்சிக்கு கிடைக்கும் போல் தெரிகிறது. பிரதமர் ஹூன் சென் தலைமையிலான ஆளுங்கட்சி குறைந்தது 68 ஆசனங்களை வென்றிருக்கிறது. எதிர்க்கட்சி 50 ஆசனங்களை வென்றுள்ளது. அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. ஆனால் உறுதியானால் கடந்த 15 ஆளுங்கட்சி அடைந்திருக்கின்ற மோசமான பின்னடைவாக இதுதான் இருக்கும். 1985 ஆட்சிக்கு வந்த ஹூன் சென் உலகில் நீண்டகாலம் பதவியில் உள்ள தலைவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
லிபியாவை ஒட்டிய கடற்பரப்பில் வெள்ளிக்கிழமை இரவு படகு ஒன்று நீரில் மூழ்க ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்குள் குடியேற முயன்றவர்கள் 31 பேர் உயிரிழந்திருப்பதாக இத்தாலிய ஊடகங்கள் கூறுகின்றன. மத்தியதரை கடலை கடந்து இத்தாலிக்குள் வர முயன்ற பெரும்பான்மையாக நைஜீரியர்கள் ஏறி வந்த ஒரு படகு இது. இந்த படகு கடலில் மூழ்கியதை அடுத்து இத்தாலிய கரையோர பாதுகாப்பு படையினர் அந்த பக்கமாக சென்ற வர்த்தக கப்பல் ஒன்றுக்கு தகவல் தந்திருந்தனர். அந்த கப்பல் உதவிக்கு செல்ல 22 பேர் உயிருடன் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். உயிர் பிழைத்தவர்கள் இத்தாலிக்கு சொந்தமான லாம்படூசா தீவில் இருக்கின்ற குடியேற்றக்காரர்கள் வருகை மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றனர்.
இந்தியாவில் ஃபரீத்கோட் மகாராஜா ஹரிந்தர் சிங் பிராரின் உயில் மோசடி செய்யப்பட்டிருப்பதாகவும் அது செல்லாது என்றும் சண்டிகார் நகர நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. அதன்படி மகாராஜாவின் 20,000 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அனைத்தும் அவரது 2 மகள்களுக்கே செல்ல வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாராஜாவின் உயில் என்று இதுவரை கருதப்பட்டு வந்த ஆவணத்தின்படி அவரது சில பணியாளர்களும் அரண்மனை அதிகாரிகள் சிலருமே அந்த சொத்துக்களை பராமரித்து வந்தனர். இதன்படி சுமார் 350 ஆண்டுகள் பழமையான கோட்டை, 80 ஹெக்டேருக்கும் அதிக பரப்பு கொண்ட விமான நிலையம், தங்க ஆபரணங்கள், பழைய காலத்து கார்கள் என்று பல சொத்துக்கள் 26 ஆண்டுகால நீதிமன்றத்தின் பின்னால்.
செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இலங்கையின் வடமாகாண சபைக்கான தேர்தலில் ஆளும் கூட்டணி சார்பில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான வேட்பாளர்கள் பட்டியல் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதில் தயா மாஸ்டருக்கு இடமில்லை. இதுகுறித்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான சுஷில் பிரேம் ஜெயந்த் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
வடக்கே 5 மாவட்டங்களிலும் தேவையான வேட்பாளர்களை நாங்கள் தயார்படுத்தியிருக்கிறோம். கிளிநொச்சி மாவட்டத்திலும் வேட்புமனு தயாரிப்பு வேலைகள் நடந்து முடிந்துவிட்டன. நாளைக்குள் நாங்கள் மற்ற எல்லா மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை தயார்படுத்திவிட்டு கையொப்ப வேலைகளையும் முடித்துவிட்டு 31ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்ற அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம், இந்த தேர்தலில் உங்கள் கட்சி சார்பில் போட்டியிட முன்வந்த விடுதலை புலிகளின் முன்னாள் பேச்சாளர் தயா மாஸ்டரை நீங்கள் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டதாக தகவல் வந்திருக்கிறது, இந்த திடீர் முடிவுக்கு என்ன காரணம் என்று
கேட்டேன்.
யாழ் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற நோக்கத்தோடு அவர் மட்டுமல்ல பெருமளவிலானோர் முன்வந்திருந்தார்கள். பொறியியலாளர்கள், சட்டத்திறனிகள், வர்த்தகர்கள் என்று பல துறைகளிலிருந்தும் பலர் எமது நேர்முக தேர்வில் தோற்றியிருந்தார்கள். அவர்களில் மிகவும் தகுதி வாய்ந்தவர்களைத்தான் நாங்கள் தேர்தலில் களமிறக்க தீர்மானித்திருக்கிறோம் என்றார் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த. விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் யாராவது உங்களின் வேட்புமனு பட்டியலில் இப்போது இருக்கிறார்களா என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
எனக்கு
தெரிந்தவரை இல்லை. இதுவரை விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் எவரும் வேட்புமனு பட்டியலில் கையொப்பமிடவில்லை என்ற அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவிடம், கொள்கை ரீதியில் அப்படி ஒரு முடிவை உங்கள் கட்சி எடுத்திருக்கிறதா என்று
கேட்டேன்.
இல்லை, கொள்கை ரீதியில் அப்படி முடிவு எடுக்கப்படவில்லை. வேட்பாளர்கள் யாருடன் இருந்தார்கள், எந்த குழுவில் உறுப்பினராக இருந்தார்கள் என்பதை விட தேர்தலில் வெற்றி பெறக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பதற்குத்தான் நாங்கள் முன்னுரிமை அளித்திருக்கின்றோம். யாழ் மாவட்டத்தில் 7 பேரை தான் சுதந்திர கட்சி களத்தில் இறக்குகிறது. மற்றவர்கள் EPDP-யிலிருந்தும் அகில இலங்கை முஸ்லீம் கட்சியிலிருந்தும் இடதுசாரி கட்சியிலிருந்தும் போட்டியிடுவார்கள். நாங்கள் எங்கள் வேட்பாளராக களமிறக்குவது மிகவும் தகுதி வாய்ந்தவர்களைத்தான் என்றார் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த. வடக்கில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை நானே தீர்மானிப்பேன் என்று EPDP கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா BBC தமிழோசையிடம் முன்னர் கூறியிருந்தார். அவருக்கு அந்த அதிகாரம் உங்கள் கூட்டணியால் வழங்கப்பட்டிருக்கிறதா? நானும் அந்த செய்தியை படித்தேன். யாழ் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் அரைவாசிக்கும் அதிகமானோர் அவரது EPDP கட்சியிலிருந்தான் போட்டியிடுகிறார்கள். அதனை மனதில் வைத்துதான் அவர் அப்படி கூறியிருக்கிறார். கூடுதலான ஆசனங்களை அவர்கள் வென்றெடுத்தால் அதன்படி செயற்படலாம் என்று அவர் நினைக்கலாம் என்றார் சுசில் பிரேமஜயந்த். வடக்கில் தேர்தல் வேலைகளில் அரசாங்கம் இராணுவத்தை ஈடுபடுத்தும் அபாயம் இருப்பதாகவும், சர்வதேச கண்காணிப்பாளர்கள் உடனடியாக அங்கு வர வேண்டும் என்றும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் முன்னர் கூறியிருந்தன. அது பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இராணுவத்தை வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் கூறுகின்றேன். இராணுவத்தை வைத்து தேர்தலில் வெற்றி பெறுவதை விட தேர்தலை நடத்தாமல் இருந்திருக்க முடியும். எங்கள் அரசாங்கமும் ஜனாதிபதியும் வடக்கில் மட்டுமல்ல நாட்டில் எந்த இடத்திலும் தேர்தலை நடத்துவதற்கு அச்சப்படவில்லை. எங்களுக்கு இராணுவத்தின் உதவி தேவையே இல்லை என்றார் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த்.
ஆளும் கூட்டணியின் இந்த முடிவு குறித்து தயா மாஸ்டரிடம் பேசினார் ஜெயபிரகாஷ்.
நேற்றைய தினம் இறுதி பட்டியல் தயாரிக்கும் மேல் நடைபெற்றுக் கொண்ட கட்சியில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டதாக எனக்கு திரு அங்கியின் மூலம்தான் எனக்கு தகவல் கிடைத்தது. ஏன் அவர்கள் நீக்கினார்கள் என்ற தொடர்பாக எனக்கு தெரியாது.
இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்களை தான் தெரிவு செய்திருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது. இந்த தேர்தலில் போட்டியிட நீங்கள் தகுதியற்றவர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
தகுதி உள்ளதா தகுதி இல்லதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்த மட்டில் அந்த மக்களுக்குரிய சேவை செய்வதற்கு நான் தயாராக இருந்தேன் இந்த போட்டியில் இந்த நேர்முக பரீட்சையை பங்கு பெற்றேன் என்பதை எனது நிலைப்பாடு.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைப்பீடம் அழைத்துதான் நீங்கள் அந்த கட்சியின் உறுப்புரிமையை பெற்றதாகவும் அவர்களின் நேர்முக பரீட்சையில் கலந்து கொண்டதாகவும் முன்னர் கூறியிருந்தீர்கள். அவர்கள் இந்த நிலைப்பாட்டை மாற்றியிருப்பதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்?
நீண்ட காலமாக நேற்று வரை எனது பெயர் உள்ளடக்கப்படும் என்ற நிலையிலே தான் காணப்பட்டது என்று நான் அறிகிறேன். மாற்றப்பட்டதற்குரிய காரணம் என்னென்று தெரியவில்லை. எனக்குரிய அதற்குரிய தகவல் ஏதும் கிடைக்கவில்லை.
வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களின் மறுவாழ்வுக்கு உதவ முடியும் என்று நீங்கள் கருத்து கூறியிருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு சுதந்திர கட்சியில் போட்டியிட அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் நீங்கள் சுயேட்சை குழுவாக இந்த தேர்தலில் போட்டியிட திட்டம் எதுவும் வைத்திருக்கிறீர்களா?
நான் ஒரு கட்சியிலே ஒரு அங்கத்தவராக இருந்து கொண்டு சுயாதீனமாகவோ சுயேட்சை குழுவாகவே போட்டியிடுவதற்கு நான் விரும்பவில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கேன்.
வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து கொண்டீர்கள். இப்பொழுது அந்த கட்சியில் இந்த தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்தும் அந்த கட்சியின் உறுப்பினராக இருப்பீர்களா?
நான் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்றேன். இருந்து கொண்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் உறுப்பினராக இருந்து கொண்டு செய்வதற்கு தான் விரும்புகின்றேன்.
விடுதலை புலிகளின் முன்னாள் ஊடக பேச்சாளர் தயா மாஸ்டர். மாகாண சபை தேர்தல்களுக்கான வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்து வரும் நிலையில் சபரகமுவ மாகாணத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட்ட ஜனநாயக மக்கள் முன்னணி மத்திய மாகாண சபை தேர்தலில் அப்படி போட்டியிடாதது ஏன் என்று அக்கட்சியின் தலைவர் மனோ கணேசனிடம் கேட்டேன்.
சபரக மாகாணத்திலே ரத்தபுரி கேகாலி மாவட்டங்களிலே முறையே 20,000 வாக்காளர்கள் தான் இருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய இந்த விகிதாசார தேர்தல் முறையின் கீழே பெரிய கட்சிகள் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு பேலன்ஸ் ஓட் என்று வரக்கூடிய ஒரு 10,000-15,000 வாக்குகளுக்கு உட்பட்ட முறையிலே ஒரு ஆசனம் கிடைக்கும். அது ஒரு ஆசனத்துக்காகத்தான் நாங்கள் ரத்தபுரி மாவட்டத்திலும் கேகாலி மாவட்டத்திலும் வெவ்வேறாக பொதுப்பட்டியலை போட்டு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக மக்கள் முன்னணி ஜனநாயக மக்கள் ஆகிய 3 கட்சிகளும் கூட்டாக பொதுப்பட்டியலை போட்டு அங்கே போட்டியிட்டோம். ஏனென்றால் நாங்கள் தெரிந்திருந்தால் ஒரு வருஷம் வரலாறு எங்களுக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றது. தேர்தல் முறை அப்படித்தான் இருக்கிறது. ஆகவே தான் தமிழ் உணர்வின் அடிப்படையில் அரசியல் கட்சி காப்பாற்றப்பட்ட முறையில் அரசாங்கத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள், நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம் என்று நாம் மறந்துவிட்டு தமிழர்களுக்கு ஒரு உறுப்புரிமை வேண்டும், நாங்கள் அங்கு சேர்ந்து போட்டியிட்டோம். ஆனால் கண்டி மாவட்டம் அல்லது நூரடிய மாவட்டம் ஆகிய மத்திய மாகாணத்தின் மிக முக்கியமான 2 மாவட்டங்களை பொறுத்தவரை நிலைமை வேறாக இருக்கும். நூரடிய மாவட்டத்தில் இருந்து 2,25,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். கண்டி மாவட்டத்தில் 1,00,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் சேர்ந்து போட்டியிடலாம், இறங்கி போட்டியிடலாம். இறந்து போட்டியிட முடியாத நிலைமைக்கு காரணம் என்னவென்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அலேக மக்கள் முன்னாடி பிரதான 2 கட்சிகள் அதே போல தொழிலாளர் சங்கம் ஆகிய கட்சி 3 பிரதான கட்சிகள் 3 அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கின்றன. நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம். ஆகவே அரசு கட்சிகளுடன் சேர்ந்து நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்று பெற முடியாது.
சபரகம மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள், அதாவது தமிழர்களின் ஒற்றுமை, தமிழ் மக்களின் உணர்வு, அதற்காக இணைந்து போட்டியிட்டோம், வாக்குகள் சிதறக்கூடாது, ஓரளவுக்காவது தமிழ் பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதே நிலைப்பாடு வந்து மத்திய மாகாணத்தில் இல்லையா?
அங்கு வாக்காளர்கள் அதிகம் 1,00,000 மேலே இருக்கின்றது கண்டியிலே. அதே போல நுரலை மாவட்டம் 2,00,000 தமிழ் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பெரிய கட்சிகளை சேர்ந்து போட்டியிட வேண்டிய தேவை. இலங்கையின் இன்றைய நடைமுறைக்கூடிய விகிதாசார தேர்தல் முறையின் கீழே அங்கு இருக்கின்றது.
கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற பொழுது நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நீங்களே கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டீர்கள். அதற்கு பிறகு ஜனநாயக மக்கள் முன்னணிக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையேயான உறவில் சில உரசல்கள், விரிசல்கள், கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டன. அப்படி இருந்தும் ஏன் மத்திய மாகாணத்தில் வந்து நீங்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போட்டியிடுவது அப்படி என்கின்ற முடிவு? ஏன் தமிழ் கட்சிகள், மலையக கட்சிகள் ஒரே அணியாக போட்டியிட முடியாதா?
மலையக கட்சிகள் எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் என்றால் ஒன்று நாங்களும் அரசாங்கத்துக்குள்ளே சென்றுவிட வேண்டும், அல்லது அவர்கள் அனைவரும் அரசாங்கத்துக்கு வெளியே வந்து எதிர்கட்சி அணியில சேர வேண்டும். அது நடக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல. இந்த நிலையிலே ஒன்றாக சேரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது வெறும் கனவு மட்டும்தான். நல்ல கனவு ஆன செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. அது உண்மை.
நீங்கள் வந்து தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அரசியல் ரீதியான ஆதரவை தெரிவித்து வருகின்றீர்கள். அந்த கட்சியினுடைய தலைமையும் அந்த ஆதரவை தாங்கள் வரவேற்பதாக தெரிவித்து அதை வந்து ஒரு அக்னாலஜ் பண்ணியிருக்கின்றார்கள். வடமாகாணத்தை பொறுத்தவரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து உங்களுக்கு ஏதாவது இடங்களை ஒதுக்கி தருவதாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்றதா?
இல்லை. வடமாகாணத்திலே தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் நாங்கள் எந்த விதமான கோரிக்கையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்வைக்கவில்லை. ஆனாலும் கூட அங்கே கிளிநொச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கடந்த காலங்களில் தெற்கிலிருந்து குடிபெயர்ந்து சென்று அங்கே மன்னோட்டமாக அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்களாக மாறிவிட்ட அந்த மக்களின் அந்த மக்கள் சமூகத்துக்கு, சமூக சொந்தக்காரர்களுக்கு, பிரதிநிதிகளுக்கு சரியான முறையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது பட்டியலிலே இடம் கொடுக்க வேண்டும், அவர்களின் உணர்வுகளையும் அபிலாசிகள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அப்படி நடைபெறாவிட்டால் சில வேளைகளிலே அரசாங்க கட்சியிலே ஆளும் கட்சி சார்பாக அந்த மக்களை வேட்பாளர்களாக போட்டு அதன் மூலமாக அந்த மக்கள் வாக்குகளை திருத்தி எடுக்கும் ஒரு சூழ்ச்சி செயல்பாடு அங்கே நடைபெறுகின்றது. இது கூட்டமைப்புக்கு அபாய எச்சரிக்கை. ஏனென்றால் அப்படி நடைபெறுமானால் ஆளும் கட்சியில தங்கள் வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், கூட்டமைப்பில் தங்கள் வேட்பாளர்கள் இல்லை என்ற நிலைமை வரும் பொழுது அந்த மக்கள் பிரிவினரே ஒரு கணிசமான பிரிவினர் பகுதியினர் தங்கள் வாக்குகளை ஆளுங்கட்சி அளித்துவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும். இது நாம் கவனத்தில் எடுத்துக் வேண்டும். இது நடைபெறுமானால் தமிழ் தேசியத்தில் ஒரு பிளவு ஒரு ஒற்றுமைக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது.
ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை இந்திய மீனவர்கள் சந்தித்து பேசுவதற்கான ஒரு சூழலை இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த ஒரு செய்தி குறிப்புடன் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கை இந்திய நாடுகளுக்கிடையிலான மீன்பிடி பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழு ஒன்று வடபகுதிக்கு வரவிருப்பதாகவும் அதனை வரவேற்பதாகவும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் தெரிவித்திருக்கின்றது. அதேவேளை அனுபவமுள்ள மீனவர் தலைவர்களும் அமைப்புகளும் இந்த பேச்சுவார்த்தைகளில் உள்வாங்கப்பட வேண்டும் என்று அந்த அமைப்பு கூறியிருக்கின்றது. இந்திய தூதுக்குழுவின் வருகைக்கான ஏற்பாடுகளை இலங்கை அரசாங்கமே மேற்கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் அந்த அமைப்பு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. விவரம் என்ன என தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் திட்ட இணைப்பாளரும் வடகிழக்கு பிரதேசங்களுக்கான இணைப்பாளருமாகிய அண்டனி ஜேசுதாசன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
யாருடன் இந்த கலந்துரையாடலை நடத்த போகின்றார்கள், என்ன மாதிரியான கலந்துரையாடல் அமையப் போகின்றது என்பது தெளிவில்லாமல் இருக்கின்றது. கடற்றொழில் திணைக்களத்தின் கீழே செயல்படுகின்ற கடற்றொழில் கூட்டுறவு அமைப்பு இருக்கின்றது, அதாவது அது கூட்டுறவு சங்கங்கள் என்று சொல்கின்றோம். அதே நேரம் அமைச்சின் கீழே இப்பொழுது கிட்டடியில உருவாக்கப்பட்ட கடந்த வருடம் உருவாக்கப்பட்ட கிராமிய மீனவ சம்மேளனம், அது மாவட்ட மீனவ சம்மேளனமாக இருக்கின்றது, கிராமிய மீனவ சம்மேளனமாக இருக்கின்றது. அதற்கு அப்பால் நாங்கள் பார்க்கின்றோம் இந்திய இழுவை படகுகளுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக முல்லைத்தீவு மீனவர்களுடைய அனுமதியுடன் விசேஷமாக மன்னார் யாழ்ப்பாணம் கிள்ளொச்சி மூன்று மாவட்டங்கள் இணைந்த வடமாகாண கடற்கரையில் கூட்டமைப்பு என்றும் ஒன்று இருக்கின்றது. ஆகவே இந்த கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகளையும் இதில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாங்கள் கூற வருகின்றோம்.
தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கம் இந்த பேச்சுவார்த்தைகளை கலந்து கொள்ள விரும்பவில்லையா, அல்லது அதனுடைய நிலைப்பாடு என்ன?
சிவில் அமைப்பு என்ற மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளியில கொண்டு வரும்போது, அதற்காக நாங்கள் போராடும் போது, மீனவர்கள் பக்கமாக நாங்கள் இருக்கும் போது பல நேரங்களில் நாங்கள் பார்க்கின்றோம் அரசாங்கம் நேரடியாக எங்களை ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான அமைப்பாக பார்க்கின்றது. ஆனால் நாங்கள் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக, இலங்கையின் யாப்புக்கு அமைவாக, மீனவ மக்களுடைய மட்டுமல்ல ஏனைய மக்களுடைய உரிமை சார்ந்த விஷயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்து வருகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றோம். அந்த வகையில தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக 2004 இந்த கலந்துரையாடலுக்கான ஒத்துழைப்புகளை கடந்த 2010 சென்னையில நடைபெற்ற கலந்துரையாடல முக்கியமாக இலங்கை அரசாங்கத்தினுடைய இரண்டு உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த 8 விஜயத்திலும் கலந்து கொண்டதோடு ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்காக கடற்தொழில் அமைச்சின் பணிப்பாளர் ஜெனரால் அவர்களும் கூட கலந்து கொண்டார். அப்ப அந்த வகையாக நாங்கள் செயல்பட்ட வேளையில அரசாங்கம் இந்த கலந்துரையாடல் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். அந்த கலந்துரையாடல் நடைபெற்று 2-3 தினங்களுக்கு பிறகு என்பதாக எங்களுக்கும் கூட எழுத்து மூலமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த கலந்துரையாடல் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்
என்றார் ஜேசுதாசன் அவர்கள். இந்த நிலையில் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தை அரசாங்கத்திற்கு எதிரான அமைப்பாக நோக்காமல் தம்மையும் இந்த பேச்சுக்களில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கின்றது.
அனுபவம் வாய்ந்த ஒரு அமைப்பு என்ற இதில் இந்த கலந்துரையாடல தொடர்ச்சியாக உதவி வருகின்ற ஒரு அமைப்பு என்ற இதில் கட்டாயமாக நாங்கள் அதில் கலந்து கொள்வது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவில்லை. இது மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடப்படுகின்ற ஒரு விஷயம். ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை திணிக்க முடியாது. இருந்த போதிலும் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் ஒரு பகுதியினராக இந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்வது நல்லது, அதற்கு விருப்பமாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிக்கின்றோம்
என்றார் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் திட்ட இணைப்பாளரும் வடகிழக்கு பிரதேசங்களுக்கான இணைப்பாளருமாகிய அண்டனி ஜேசுதாசன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக இலங்கை செல்ல உள்ள இந்திய மீனவர்கள் குழுவின் தலைவரான ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவரான தேவதாஸ் அவர்களிடம் இந்த பயணம் குறித்து கேட்டேன்.
டெல்லி வந்திருந்த தசீல் ராஜபக்சே அவர்களிடம் பேசினா அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க மீனவர்களே இந்த பிரச்சனையை பேசிட்டு தான் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் சொன்னாங்க. இப்ப நாங்க வந்து 1ஆம் தேதியிலிருந்து இந்த குழு வந்து இலங்கையில வந்து சுற்றுப்பயணம் பண்றோம். அது தமிழகத்தை சேர்ந்த எல்லா மீனவர்களும் இதுல கலந்துக்கிறாங்க. நாங்க வந்து ஒரு வார காலம் அங்க இருக்கோம். எல்லா அதிகாரிகளையும் பாக்குறோம், அமைச்சர்களை பாக்குறோம், மீனவர்களை பாக்குறோம். இருநாட்டு மீனவர்களுக்குள்ள இந்த உரசல்கள், சின்ன சின்ன விரிசல்கள் இருக்கிறது, இது எல்லாம் கலைஞ்சிட்டோம்னா இருநாட்டு மீனவர்கள் நிரந்தரமாக மீன் பிடிக்கணும்.
இலங்கைக்கு பயணமாவதற்கு முன்னால இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையே நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன விஷயங்கள்ல உடன்பாடு காணப்பட்டிருக்கு இதுவரைக்கும்?
இலங்கை மீனவர்கள் வந்து பல ஆண்டு காலமா வந்து கடல்ல மீன் பிடிக்க முடியாம இருந்தாங்க, நசிஞ்சு போயிருந்தாங்க, அதுவும் உண்மை. ஆனா நம்ம முதல்ல அதிகமா மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், வருஷம் 365 நாள் ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கடல்ல. இப்ப நாங்க அதையே ஒரு வரமுறைப்படுத்தி வருஷத்துல வந்து 72 கடல் நாள் மட்டும் நாங்க மீன் பிடிச்சுக்கிறோம். நாங்க என்ன அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா, உங்களுக்கு சிரமம் இல்லாம நீங்க வாரத்துல உள்ள விடுமுறையினால எங்களுக்கு விட்டுருங்க 52, அதுபோல மேற்கொண்டு 20 கடல் எங்களுக்கு விட்டு கொடுங்க. அவங்க இந்த 365 நாள்ல மீத நாள் பூரா அவங்க மீன் பிடிக்க வரலாம், அதுல ஒண்ணு நம்ம இல்ல. எப்படி பிடிக்கலாம்னா, இலங்கை மீனவர்கள் இந்திய பகுதியிலும், இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியிலும், இந்த ஏரியான்னு கிடையாது, எங்க வேணாலும் இந்த 72 நாள் இந்திய மீனவர்கள் மீன் பிடிச்சிக்கலாம். அது போல 365 நாள் மீதமுள்ள நாட்கள்ல வந்து இலங்கை மீனவர்கள் எந்த பகுதியிலையும் மீன் பிடிச்சிக்கலாம், அது ஒத்துக்கிட்டாங்க.
இந்திய இலங்கை மீனவர்களிடையே கொள்கை ரீதியில ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கு. ஆனா இரு நாட்டு அரசாங்கங்களும் வந்து இதற்கு அனுமதி கொடுத்தாதானே அதுக்கு ஒரு சட்டபூர்வமான அங்கீகாரமும், பின்னாட்கள்ல வந்து எந்த விதமான உரசல்கள் சிக்கல்கள் வராம இருக்கும், அது எந்த அளவுக்கு இருக்கு?
ஏற்கனவே வந்து சென்னையில வந்து பேச்சுவார்த்தை, இலங்கை மீனவர்கள் வந்து பேச்சுவார்த்தையில் தமிழக அரசு அதிகாரிகள் வந்திருந்தாங்க, இலங்கையில இருந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் வந்திருந்தாங்க. ஆனா மொத்தத்துல வந்து இது எப்படின்னா பேசி அதோட முடிஞ்சு போச்சு, அது ஒரு ஒரு சட்ட வரைவு ஆக்க முடியல. அதனால வந்து மறுபடியும் இதனுடைய பேச்சுவார்த்தையை வந்து மறுபடி தொடங்கி அதை வந்து ஒரு இருநாட்டு அதிகாரியை உட்கார்ந்து ஒரு ஒப்பந்தம் மாதிரி, இந்த சரத்து மாதிரி இதை கொண்டுட்டு வந்து இலங்கை மீனவர்கள் சரி, இந்திய மீனவர்கள் சரி, யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பு இல்லாம இது சட்ட வரைவா கொண்டு வந்தா தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுமே தவிர, தொடர்ந்து வந்து நம்ம மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள் குற்றச்சாட்டு பண்றது, இலங்கை மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை மீது இந்திய மீனவர்கள் குற்றச்சாட்டு பண்றது, இது வந்து நல்லதா இல்லை, எங்க மீனவர்கள் மத்தியில நல்லதா இல்லை. அதனால இது வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி இரு அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து ஒரு சட்ட வரைவா கொண்டு வந்தா தான் வந்து இந்த மீனவர்கள் இருநாட்டு மீனவர்களும் சுமிச்சமா இருக்கணும். இல்லைன்னா இலங்கை மீனவர்கள் இந்திய கடற்படை பிடிக்கிறது, இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படை பிடிக்கிறது, இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு.
இப்ப உங்கள் தரப்புல எடுத்துக்கொள்ளும், இப்ப இந்திய தரப்புல, தமிழக தரப்புல இதற்கு வந்து ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டு ஒரு உடன்பாடு காணப்படுவதற்கு முன்னால் நீங்க இலங்கை போய் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வந்தா என்ன பதில் சொல்ல போறீங்க?
இது நீங்க கேக்குறது கரெக்டா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அரசு அணுகிட்டுதான் போறோம். இப்ப இது வரைக்கும் நாங்க வந்து தமிழக அரசை வந்து அணுகி இருக்கோம். இப்போ மத்திய அரசை வந்து ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டோம். தமிழக அரசு மூலியமா மறுபடியும் மத்திய அரசை வந்து அதை என்ன செய்யணும்னு அவங்களை சொல்ல வைக்கிறதுக்கா இப்ப ஃபைல் வந்து போட்டு, அம்மா அவர்களுக்கு இப்ப ஃபைல் இருக்கு. அம்மா இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல ஃபைல் சொல்லிட்டாங்கன்னா இந்த மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வடிக்கும். இந்த பேச்சுவார்த்தையை வந்து இப்ப நாங்க துவங்கி இருக்கோம் மீனவர்கள். இதுக்கு வந்து அரசு வந்து உடனடியாக வந்து ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கி நாங்களும் வர்ற பேச்சுவார்த்தைக்கு எங்க முன்னிலையில இருந்து பேசுங்க, ஒரு சட்டமாக்கும் சொன்னா உண்மையிலேயே பருத்தி வந்து புடவையா காய்ச்சது மாதிரி ஒரு சந்தோஷமா இருக்கு.
தமிழ்நாட்டு மீனவர்கள் 72 நாட்கள் தான் இந்திய இலங்கை கடற்பரப்புல மீன் பிடிப்பார்கள் அப்படிங்கிற அந்த அந்த ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து உங்க பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களும் மீனவர்கள் அமைப்புகளும் ஒப்புக்கொண்டிருக்காங்களா இல்ல மாற்று கருத்துக்கள் இருக்கா?
இது நாங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்ட கருத்து தான் இந்த கருத்து. அந்த 72 கடலுங்கிறது இன்னைக்கு நாங்க கொண்டு வரல, அது ஏற்கனவே பேசி தீர்ந்து உடன்பாடான கருத்து. அந்த கருத்தை வந்து இருநாட்டு அரசு முன்னிலையில் உட்கார்ந்து பேசி அதை ஒரு சட்ட வடிவா கொண்டு வந்து வரணும்.
இலங்கை செல்ல உள்ள இந்திய மீனவர்கள் குழுவின் தலைவரான ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தேவதாஸ் தெரிவித்த கருத்துக்கள். அவை அடுத்ததாக விளையாட்டு தொடர்பான செய்தி ஒன்று. IPL கிரிக்கெட் போட்டிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஸ்பாட் ஃபிக்ஸிங் முறைகேடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கைதாகி தற்பொழுது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைவர் என்று அறியப்படும் குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் இணை உரிமையாளர் ராஜ் குந்த்ரா மீதான இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் விசாரணை அறிக்கை இன்று வாரிய அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான ஒரு செய்தியுடன் சாதாத்.
சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் தலைமை நிர்வாகி என்று அறியப்பட்டிருந்த குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ராஜ் குந்த்ரா ஆகியோருக்கு IPL ஸ்பாட் ஃபிக்ஸிங் ஊழலில் தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய்வதற்காக முன்னாள் நீதிபதிகள் ஜெயராம் சவுட்டா, பாலசுப்ரமணியம் ஆகியோரை கொண்டு BCCI இந்த விசாரணையை நடத்தியிருக்கிறது. BCCIயின் தலைவராக இருந்து தற்போது தற்காலிகமாக ஒதுங்கியிருக்கக்கூடிய இந்தியா சிமெண்ட் ஸ்ரீனிவாசனின் மருமகன் குருநாத் மெய்யப்பன் ஆவார். குருநாத் மையப்பன் மும்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டதை அடுத்து பிசிசிஐ தலைவர் பொறுப்பிலிருந்து ஸ்ரீனிவாசன் விலக வேண்டுமென அழுத்தங்கள் எழுந்திருந்தன. தன் மீதான குற்றச்சாட்டுகள் பொய்யென நிரூபிக்கப்படும் வரை பதவியிலிருந்து ஒதுங்கியிருக்க ஸ்ரீனிவாசன் ஒப்புக்கொண்டதை அடுத்து ஜக்மோகன் டால்மியா பிசிசிஐயின் தற்காலிக தலைவராக இருந்து வருகிறார். இந்த நிலையில்தான் விசாரணை கமிஷனின் முடிவு பிசிசிஐயிடம் கையளிக்கப்பட்டிருப்பதாக கொல்கத்தாவில் நடந்த பிசிசிஐ செயற்குழு கூட்டத்தின் முடிவில் ஜக்மோகன் டால்மியா தெரிவித்திருக்கிறார்.
The order of the PROB committee received by the Honorary Secretary, it was received at Taj Bengal, but by the Honorary Secretary Sanjay Patel, and it was placed in the afternoon before the working committee.
விசாரணை குழுவுடைய அறிக்கையை பிசிசிஐயின் செயலர் சஞ்சய் பட்டேல் பெற்றுக்கொண்டு பிசிசிஐயின் செயற்குழு முன்பு அதை அவர் சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதுதான் அடுத்த முக்கியமான கேள்வி. இந்த விசாரணை முடிவறிக்கையை ஐபிஎல் நிர்வாக கவுன்சிலுக்கு அனுப்பிவிடுவது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இந்த அறிக்கையை பரிசீலிக்க வேண்டிய சரியான மன்றம் என்றால் அது அவர்கள்தான். நிர்வாக விதிகள் அப்படித்தான் சொல்கின்றன. ஐபிஎல் நிர்வாக கவுன்சிலின் செயற்குழு ஆகஸ்ட் 2 கூடி இது சம்பந்தமாக முடிவெடுக்கும் என்றார் ஜக்மோகன் டால்மியா. சமர்ப்பிக்கப்பட்ட விசாரணை கமிஷன் அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றி கூற டால்மியா மறுத்துவிட்டார். ராஜ்குந்த்ராவுக்கு ஊழலுடன் தொடர்பு இருந்ததாக எந்த ஆதாரமும் இல்லை என்று விசாரணை கமிஷன் முடிவு தெரிவித்திருப்பதாக பிசிசிஐயின் துணைத் தலைவர் நிரஞ்சன் ஷாவை மேற்கோள் காட்டி சில ஊடக செய்திகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸின் குருநாத் மையப்பன் சம்பந்தமாக விசாரணை அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லை. குருநாத் மையப்பன் மீதும் களங்கமில்லை என்ற முடிவு வருமானால் ஸ்ரீனிவாசன் மீண்டும் பிசிசிஐயின் தலைவராக வருவார். வரும் செப்டம்பரில் நடக்க இருக்கின்ற பிசிசிஐ தலைவர் தேர்தலிலும் அவர் போட்டியிடுவார் என்று ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றன.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சாதாத். அடுத்ததாக சுவையான செய்தி ஒன்று. சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்ற சாக்லேட் சம்பந்தமாக மேற்குலகில் இருக்கும் சில பொய்யான கற்பிதங்கள் பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஆங்கிலத்தில் பிபிசியின் ஆரோக்கியம் சம்பந்தமான செய்தியாளர் ஃபிலிஃபா ராக்ஸ்பி, தமிழில் சாதாத்.
நம்மில் பலர் தப்பென்று தெரிந்தும் தேடுகின்ற சுகம் சாக்லேட். சொல்லும்போதே வாயில் நீர் சுரக்கிறதில்லையா? சாக்லேட் எல்லாம் சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் அறிவுறுத்தி இருந்தாலும் கூட அது கண்ணில் பட்டால் பலருக்கு தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வது கஷ்டம். அதன் சுவைக்காகவும் இனிப்புக்காகவும் நமது நாக்கு எப்போதுமே அதை நாடும். ருசிகண்ட ஆட்களை ஏங்க வைக்கும் குணம் சாக்லேட்டுக்கு இருக்கிறது. சாக்லேட்டில் அனந்தமைடு என்ற ஒரு ரசாயனம் இருக்கிறது. கஞ்சா புகைக்கும் போது உடலுக்குள் சேரக்கூடிய ரசாயனங்களைப் போன்றதாம் இது. கொஞ்சமான அளவில் நாம் சாக்லேட் சாப்பிடும்போது நம்மை ரிலாக்ஸ் செய்கின்ற, அதாவது ஆசுவாசப்படுத்துகின்ற ஒரு உணர்வை அது தருவதாக புதிய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. சாக்லேட் சம்பந்தமாக பல பொய்யான கற்பிதங்கள் நூற்றாண்டுகள் காலமாக இருந்து வருகின்றன. சாக்லேட் சாப்பிட்டால் பாலுணர்வு தூண்டப்படும் என்றெல்லாம் கூட மேற்குலகில் சிலர் கருதுகின்றனர். சாக்லேட் தொடர்பான சில பொய்யான அபிப்பிராயங்களில் முதலில் சொல்ல வேண்டியது என்றால், பால் கலக்காத சாக்லேட்டை விட பால் கலந்த சாக்லேட்டில் கலோரிகள் அதிகம் என்று பலருக்கும் ஒரு புரிதல் இருப்பதை சொல்லலாம். இது உண்மையல்ல. பால் கலந்தது என்றாலும் சரி, பால் கலக்காதது என்றாலும் சரி, அதில் கிட்டத்தட்ட ஒரே அளவான கேலரிகள் தான் இருக்கின்றன. 100 கிராம் சாக்லேட்டில் சுமார் 550 கேலரிகள் இருக்கின்றனவாம். தவிர சாக்லேட் சாப்பிட்டால் பருக்கள் வரும் என்று சிலர் சொல்வார்கள். ஆனால் அறிவியல் ரீதியில் அப்படி எதுவுமே நிரூபிக்கப்பட்டதில்லை. சாக்லேட் சாப்பிட்டால் மைக்ரைன் தலைவலி வரும் என்று பலர் கருதுகிறார்கள். சாக்லேட்டில் டைரமைன், ஃபீனைல் எத்திலமைன் போன்ற அமினோ ஆசிட்கள் இருக்கின்றன. இவற்றால் மைக்ரைன் தலைவலி தூண்டப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் சாக்லேட் உட்கொள்வதால் மட்டும் ஒருவருக்கு மைக்ரைன் வரும் என்று சொல்ல முடியாது. சாக்லேட் சாப்பிடுவதால் சதை போடும் என்று பலர் நம்புகிறார்கள். ஒரு நாளில் எப்போதும் போல வெளுத்துக்கட்டு சாப்பிட்டுவிட்டு அதற்கும் மேல் சாக்லேட்டும் சாப்பிட்டால் நிச்சயம் உடல் பெருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆரோக்கியமான அளவான சாப்பாட்டின் அங்கமாக கொஞ்சம் சாக்லேட் சாப்பிடுகிறோம், ஒரு நாளைக்கு 30 நிமிடம் என்று வாரத்தில் 5 தடவை உடற்பயிற்சி செய்கிறோம் என்றால் சாக்லேட் சாப்பிடுவதால் உடல் பருமனாக மாட்டோம். தவிர சாக்லேட்டை அளவாக எடுத்துக்கொள்ளும் போது அதனால் உடல் நலத்துக்கு சில நன்மைகள் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இருதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய ரசாயனம் சாக்லேட்டில் இருக்கிறது. சாக்லேட் சாப்பிட்டால் மனோநிலை ஆரோக்கியமாகும், மூடு மேம்படும் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இதுவரை நரம்பியல் விஞ்ஞானிகள் கண்ணில் பட்டிருக்கவில்லை. ஆனால் ஏராளமான பெண்கள் சொல்கிறார்கள் என்றால் அது பொய்யாக இருக்குமா?
சுவையான இந்த செய்தியை வழங்கியவர் சாதாத். நேயர்களே, சாக்லேட் சாப்பிடுவது குறித்து உங்களது கருத்துக்கள், அனுபவங்கள், எண்ணங்கள் என்ன? bbctamil.com, ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவை மூலம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அந்த கருத்துக்களும் விமர்சனங்களும் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும் என்கின்ற அந்த தகவல்களுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.